السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் பத்ஹா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அபுல் ஹசன் மதனி அவர்கள் சொன்னதை மீண்டும் நான் திரும்பவும் பெண்கள் பகுதிக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அங்கு பெண்கள் பகுதியில் பொறுப்பாளர் சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அதே போன்று சகோதரர் முர்ஷிதுனுடைய அவங்களுடைய மனைவியும் ஆலிமா அவர்களும் இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் தாய்மார்கள் கட்டுக்கோப்பில் வைத்து கொண்டால் இங்கே சொல்லப்படுகிற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கும் ஆண்கள் பகுதியில் கேட்பதற்கும் வசதியாக இருக்கும் என்று மீண்டும் தாழ்மையோடு அல்லாஹுவிற்காக முன்னிறுத்தி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் அல்லாஹுனுடைய மார்க்கத்திற்காக நீ என்ன அர்ப்பணித்தாய், அல்லாஹுனுடைய மார்க்கத்திற்காக தீனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், அதற்காக வேண்டி நம்முடைய உழைப்பு என்ன, இதுதான் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நானும் நீங்களும் நமக்கு மத்தியிலேயே உரசி பார்த்து சுய பரிசோதனை செய்து ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. எனக்கு முன்னால் ஷேக் அஸ்லம் ஃபலாஹி அவர்கள் மனிதனுடைய படைப்பின் நோக்கத்தை அவர்கள் அழகான முறையில் தங்களுக்கென்று உரித்தான அந்த பாணியில் பேசினார்கள். உண்மையிலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஏன் படைத்தான், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாகவே நமக்கு கூறியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அதற்கு பின்னால் தெரிந்ததற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த தீன் சத்திய மார்க்கம், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக
என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். ஒத்தகுல்லா, மேலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்போ ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து என்னை பயந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் தக்குவாவை வரவழைத்துக் கொள்ளுங்கள், அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நாளை மறுமை நாளுக்காக நம்முடைய மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்விற்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்றான். நாளை நம்முடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபர் வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பிறகு ஆகிரத் மறுமை வாழ்க்கை இருக்கிறது. மனிதன் மூன்று இடத்திலே வாழ்கிறான். ஒன்று இந்த துனியா வாழ்க்கை, பூமியின் மேல்பரப்பிலே வாழ்கிறான், சொற்பகாலம் அற்பகாலம். அதற்கு பின்னால் மன்னரைக்குள்ளே வாழ்கிறான், அந்த வாழ்க்கை நீண்ட காலம். அதற்கு பிறகு ஆகிரத் மறுமை வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. சொர்க்கத்தில் போனாலும் அப்படித்தான், நரகத்தில் போனாலும் அப்படித்தான். அன்பிற்குரியவர்களே, சர்வ ஜாக்கிரதையோடு நாம் சிந்திக்க வேண்டும். மறுமை வாழ்க்கை என்பது அழியாத உலகம், அதற்கு அழிவே கிடையாது, அது நிரந்தரமானது. சொர்க்கமோ நரகமோ, அந்த வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் போய்விட்டால் அதற்கு பிறகு மௌத்து உண்டு, கொஞ்ச காலம்தான் என்று சொல்வதற்கே வாய்ப்பு கிடையாது. நரகவாதியாக ஆகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, ஒரு மனிதன் அங்கே மரணிக்கவும் மாட்டான், உயிரோடு வாழவும் மாட்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அங்கு மௌத்தும் வரும் ஹயாத்தும் வரும். அல்லாஹ் நரகத்துல தூக்கி வீசுவான், திரும்ப அதுலேருந்து எடுப்பான், மறுபடி வீசுவான், திரும்ப அதுலேருந்து உயிரை கொடுத்து தோலை புதுசா போத்துவான். அவர்களுடைய தோள்கள் நரகத்தில் வீசியதற்கு பின்னால் அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் நாம் புதிய தோள்களை போர்த்துவோம். ஏன்? வேதனை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அப்போ நரகவாதியாக இருந்தாலும் நிரந்தரமான வாழ்க்கை, சுவர்க்கவாதியாக இருந்தால் அதை விட ஒரு நிம்மதியான வாழ்க்கை எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கை. அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், எந்த கண்ணும் பார்த்திராத, மாலா ஐனுன் ராஸ், எந்த கண்ணும் பார்த்திராத, ஒலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, ஒலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை செய்திராத, அப்படிப்பட்ட ஒரு அழகான உலகம்தான் அந்த சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், கண்ணால பார்த்திருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு அழகான வாழ்க்கை. அது மாதிரி அங்கே நடைபெறக்கூடிய, காதுகளில் விழக்கூடிய அந்த நிகழ்வை இதுவரையிலும் நம்ம காதல கேட்டிருக்க மாட்டோம், கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். கேட்டா கிடைக்கும், அழைத்தால் வரும், விரும்பியதெல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒண்ணு கேட்டா அது அப்படியே வந்து நிற்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ், உள்ளங்கள் எதை ஆசை கொள்கிறதோ அது அப்படியே வந்து நிற்கும். அவ்வளவு பெரிய ஒரு அழகான, மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான, நிலையான ஒரு வாழ்க்கை சுவர்க்கம். அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்க்கைகளில், இந்த இரண்டு நிலைகளில் நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம், சுவர்க்கமா அல்லது நரகமா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுனுடைய தீனிற்காக நாம் என்ன சேமிச்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹு தந்த மார்க்கத்திற்காக நம்ம என்ன ஹிதமத் செய்திருக்கிறோம் இதுவரையிலும் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன், நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கையில் நம்முடைய ஏட்டை தந்துருவான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க, 60 வருடம் வாழ்ந்தாலும் 70 வருடம் வாழ்ந்தாலும் அந்த கையேடு நமக்கு அல்லாஹ் தந்துருவான். தந்துட்டு படி, நீ படி, உன் வாழ்க்கை சரித்திரத்தை புக்க நீ படி, அதுக்கு நீனே போதுமானது, நீனே ஒரு முடிவு எடுத்துக்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தை கையில தருவான். இத்ரா கிதாபக், அடியானே உனது இதோ இந்த புத்தகத்தை நீ படி. கஃபாபி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இந்த புத்தகத்தை நீயே படித்து ஒரு கணக்கு போடுவதற்கு போதுமானவன் போ என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கையில ஏட தருவானே, நம்முடைய வாழ்க்கை குறிப்புகளை தருவானே. அந்த நெட்டை விட்டு பள்ளிவாசலுக்குள் ஒதுங்குவார்கள், அல்லாஹுவிடத்திலே துவா செய்வார்கள். கேட்டார்கள் தோழர்கள், யா ரசூலல்லாஹ், இதோ மழை பொழிய இருக்கிறது, மக்கள் எல்லோரும் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு மழை பொழிய இருக்கிறதே என்று மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஏன் இவ்வாறு பள்ளிவாசலில் ஒதுங்குகிறீர்கள்? உங்களுடைய முகத்திலே சில காட்சி தெரிவுபடுகிறதே, என்ன காரணம் என்று சொல்லும் போது சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள், யார் லூத்து அலைஹிஸ்ஸலாம், அந்த சமுதாய மக்களும் இப்படித்தான் நினைத்தார்கள். லூத்து சமுதாயம் ஓரின சேர்க்கையிலே மூழ்கியிருந்த சமுதாயம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தர்ப்பங்களை வழங்கினான் திருந்துவதற்கு, ஆனால் திருந்தவில்லை. அல்லாஹ் ஒரு அழிவை கொடுத்தான், அது எப்படி கொடுத்தான்? மழையைத்தான் கொடுத்தான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுக்கு மழை பொழிய இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள், ஆனால் அதுதான் அவர்களை அழிக்க செய்தது. அதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆங்காங்கே அல்லாஹ் சோதனைகள் கொடுக்கும் போது நாம கொஞ்சம் கவலைப்படணும், பயப்படணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அன்பிற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன முயற்சிகள், என்ன உழைப்புகள் என்னிடத்துல உள்ளன, இதை நான் கேட்கணும். நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தீனுக்காக நான் என்ன ஹிதுமத் செஞ்சிருக்கிறேன்? அதை நான் கேட்கணும், ஒவ்வொருவரும் கேட்கணும். எதா நம்ம செஞ்சிருக்கிறோமா? சில சகோதரர்களை பார்க்கிறோம், அவர்கள் வேலை உண்டு, அவர்கள் தங்குற இடம் உண்டு, பணியிடத்துல போறது வர்றது, குடும்பத்துக்கு பணம் அனுப்புறது, இதோடு அவர்களுடைய வாழ்க்கையை சுருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இதற்காக நமக்கு இந்த வாழ்க்கையை தரல. அழகாக சொன்னார்கள், என்ன நம்முடைய நோக்கம், என்ன படைப்பினுடைய நோக்கம், என்ன? அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும், நாளை மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை சுருக்கிற கூடாது, ஒரு வட்டத்தோடு சுருக்கிற கூடாது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம சில காரியங்களை செய்யணும், நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும். அதுதான் மௌத்துக்கு பிறகு நமக்கு பயன் தரும். அதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். கல்வியை படிக்கணும், அதை நம்ம அமுல்படுத்தணும், பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இது நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய உதவி. நபிமார்கள், இறை தூதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் பறைசாட்டுவதற்காக எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார்கள். எதற்காக, ஏன் செய்ய வேண்டும்? அந்த மக்கள், சமுதாய மக்கள் அவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்பதற்கா? தலைவர் என்று ஆரவாரம் செய்து அவர்களை கொண்டாடுவதற்கா? அல்லது இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னால் இவருக்கு பெரிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம இப்பவே கொடுப்போம் என்று அனுபவிப்பதற்காகவா? இல்லை, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கூலிகளை பெறுவதற்காகத்தான். எனவே தான் எல்லா நபிமார்களும் ஒற்றை வார்த்தையிலே சொன்னார்கள், வயா கௌம் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, எனது அருமை சமுதாயமே, உங்களிடத்தில் நான் எந்த கூலியும் எதிர்பார்க்கல, எதுவும் எனக்கு வேண்டாம். நான் அழைப்பது அல்லாஹ்வின் பாதையில், நான் உங்களை அழைப்பது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் சொன்னாங்க. சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக எவ்வளவு அர்ப்பணித்தார்கள், சுபஹானல்லாஹ், மார்க்கத்திற்காக உயிர்களை கொடுத்தார்கள் சஹாபாக்கள். யுத்தம் என்றால் ஒரு சாதாரண விளையாட்டு களமாது, ஒரு போர் என்றால் சஹாபாக்கள் அதுல போய் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா, வீட்டுக்கு வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா என்று உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு களம் தான் யுத்தம், போர்க்களம். ஒரு கால் அந்த யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதாகிவிட்டால் அவர்கள் மனதால் நினைத்தது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் சேர வேண்டும். ஏனென்றால் இந்த உயிர் தந்தது அல்லாஹ், இந்த காற்றை தந்தது அல்லாஹ், இந்த வானங்களை பூமியை படைத்தவன் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் என்று இருக்க இந்த உயிர் பிச்சையும் அவனுடைய பாதையில செல்கிறது என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஆனா நம்ம அந்த தியாகம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஒரு நேரத்தை கூட நம்ம ஒதுக்க மாட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தீனுக்காக மார்க்கத்திற்காக நேரத்தை கூட நம்ம கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நம்ம என்ன நேரங்களை ஒதுக்குறோம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்ம எத்தனை எவ்வளவு நேரங்களை ஒரு நாளைக்கு செலவு செய்யறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க சுப்ஹானல்லாஹ், அவர்கள்ட்ட இருந்த அந்த ஒற்றுமை எப்படி தெரியுமா, கூட்டு வியாபாரம் செய்வார்கள், கூட்டு வியாபாரத்தில தான் பரக்கத் இருக்கிறது. அந்த கூட்டு வியாபாரம் எப்படி செய்வாங்க தெரியுமா, இன்றைக்கு நான் வியாபாரம் செய்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கால் மடித்து பாடங்களை படியுங்கள், அதை கற்று எங்களுக்கு சொல்லுங்கள், அதுபோன்று நான் நாளைக்கு செய்கிறேன் என்று இப்படி அவர்கள் முறை போட்டவர்கள் பாடம் படிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் அபிவிருத்தி செய்வான், கல்வியிலும் அல்லாஹ் அவர்களுக்கு அபிவிருத்தி செய்வான். இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு குடும்பம் இல்லையா, அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லையா, அவர்கள் இப்படியே பள்ளிக்குள்ளேதான் 24 மணி நேரம் இருந்தார்களா, இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன தயாநிலை நம்மகிட்ட இருக்குது, இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சில கேள்விகளை நம்ம பார்த்து கேட்பான். இந்த கேள்விக்கு நம்மகிட்ட விடை இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அபதின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அலன், அடியானுடைய இரண்டு கால்கள் நகரவே செய்யாது. எப்படி? சில கேள்விகள் அவனிடத்தில் கேட்கப்படும் வரை அவனுடைய கால்கள் நகரவே செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பல்ல அப்படி நிப்பாட்டி வைப்பான், ஒரு ஸ்டெப் கூட நகர முடியாது. நிப்பாட்டி வச்சு எல்லா கேள்வி கேட்பான், நான்கு கேள்விகளை கேட்பான். அதுல முதலாவது கேள்வி என்ன, உனக்கு நான் இவ்வளவு ஆயுட்காலத்தை தந்தேனே, 60 வருடம், 70 வருடம், 80 வருடம், இப்படி நான் உனக்கு ஆயுட்காலத்தை நான் வழங்கினேனே, அதை நீ எப்படி கழித்தாய், அதை நீ எப்படி கழித்தாய்? அன்பிற்குரியவர்களே, நேரங்கள் போய்கொண்டு இருக்கின்றன, நாட்கள் உருட்டு கொண்டு இருக்கின்றன, வயது தாண்டி கொண்டு இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நேரத்துக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும், நாளைக்கு நம்ம செய்ய போறதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கும் அல்லாட்ட விசாரணை உண்டு. சுபஹானல்லாஹ், அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் ஆயுட்காலத்தை கொடுத்தனே, அதை நீ எப்படி கழித்தாய், அதை நீ எப்படி பயன்படுத்தினாய், நல்ல வகையில பயன்படுத்தினாயா, எனது மார்க்கத்திற்காக நீ அர்ப்பணித்தாயா, எனது மார்க்கத்திற்காக சில சேமிப்புகள் உடத்துல இருக்கின்றனவா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்புறம் வன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல், அல்லாஹ் தந்த இல்மு அறிவு, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவை கொடுத்திருப்பான். எனக்கு அறிவு இருக்கும், என்னை விட கூடுதலாக இவங்களுக்கு அறிவு இருக்கும், சில விஷயத்துல எங்களை தாண்டி உங்களிடத்துல அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும், சில இது அப்படி மாற்றமாவும் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாது. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் சிறப்பான இல்மை அறிவு அல்லாஹ் கொடுத்திருப்பான்.
அல்லாஹ் நாளைக்கு அங்க நிப்பாட்டி வச்சு கேப்பானா, ஃபீம ஃபஅல, நான் தந்த அந்த இல்ம அறிவை வச்சு நீ என்னப்பா செய்தாய், அந்த அறிவை நீ என்ன பயன்படுத்தினாய், நல்ல வகையில பயன்படுத்தினாயா, தீய வழியில பயன்படுத்தினாயா, அல்லது அந்த இல்ம பயன்படுத்தாம அழித்து விட்டாயா, உனக்கு மட்டுமே அதை வைத்துக் கொண்டாயா, அல்லது உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் சுருக்கி கொண்டாயா, அல்லது உன்னுடைய தொழிலுக்கு மட்டும் சுருக்கி கொண்டாயா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேட்காம அல்லாஹ் கேட்பான், உனக்கு தந்த இல்ம நீ என்ன செய்தாய், உனக்கு தந்த இல்மை அறிவை நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அடுத்த கேள்வி என்ன, இதான் இங்க முக்கியமான குவஸ்டின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத இந்த குவஸ்டின்ல மட்டும் உள்ள இன்னொரு குவஸ்டின் நுழைக்கிறான். நாலு கேள்விகள் என்று சொல்லிட்டு இந்த கேள்வியில மட்டும் அடிஷனலா ஒரு குவஸ்டின், ரெண்டு குவஸ்டின் உள்ள அடங்குது ஒரே இதுல. வன் மாலிஹி, பொருளாதாரம். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கல, பொருளாதாரத்தை கொடுத்தவங்களை எல்லாம் எடுத்திருக்கிறான், சில பேருக்கு குறைச்சிருக்கிறான். நேத்து கோடீஸ்வரா இருந்தவங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் பல வகையா அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்டுறான். அதுக்கு எடுத்துக்காட்டு கஜா புயல் சமீபத்துல. அப்போ சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹான ஹூ தஆலா அளவு கடந்து பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான். அப்படி எல்லாம் நடந்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹான ஹூ தஆலா தந்திருக்கிறான்னு சொன்னா சும்மா தரல, நல்ல விளங்கணும். பொருளாதாரத்தை எல்லாம் எவ்வளவு நமக்கு அதிகமா தர்றானோ அந்த அளவுக்கு கேள்வி அதிகமா இருக்குது, நல்ல விளங்கணும். பொருளாதாரத்தை எல்லாம் கொஞ்சமா தந்தா கொஞ்சம் கேள்விதான், நிறைய கொடுத்தா நிறைய கேள்வி. என்ன கேள்வி கேட்பான் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு என்றால், மின் ஐன இக்தஸபஹு, இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு, இதை நீ எப்படி சம்பாதித்தாய், ஹலாலா ஹராமா, சரியான வழியில நீ சம்பாதித்தாயா அல்லது தப்பான வழிகள நீ சம்பாதிச்சாய், கேள்வி உண்டு. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் வச்சிருக்கிறோம், சிந்திக்கணும். ஏனென்றால் இன்றைய காலம் எப்படிப்பட்ட காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், யாதி அலன்னாஸ் ஸமான், எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தான் சம்பாதிக்கிறத இது ஹலாலா வருதா அல்லது இது ஹராமிலிருந்து வருதா என்று பொறுப்பெடுக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் தான் இந்த காலம் தானோ என்று எண்ணும் அளவிற்கு சம்பாத்தியத்தில் ஹராம் மிக்ஸ் ஆகியிருக்குது, வட்டி மிக்ஸ் ஆகி இருக்கிறது என்றால் அல்லாஹ் நாளைக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்பான். ஒரு ஸ்டெப் நகர முடியாது, அப்படியே ஆணையை வைத்து அரைந்தது போன்று அல்லாஹ் நிப்பாட்டி வைப்பான். ஒன்னும் சொல்ல நான் அங்க இங்க எங்கேயும் போக முடியாது. அல்லாஹ்வுடைய புடி என்பது சாதாரண விஷயமா, இன்ன பத்துஷ ரப்பிக்கல ஷதீத், நிச்சயமாக உமது ரட்சகனுடைய புடி மிக கடுமையானது. அல்லாஹ் எவ்வளவோ இரக்கமுள்ளவன், அன்பாலன், அரவணைக்க கூடியவன், அவனை விட பாசத்தை இந்த உலகத்தில் வேறு யாரும் காட்ட முடியாது. தாய் பாசம், தந்தை பாசம், குடும்ப பாசம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அல்லாஹ்வை ஒப்பிட்டு பார்த்தால். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரக்கமுள்ளவன். அதே சமயத்தில் அவனுக்கு மாறு செய்தால் அவனுடைய பார்வை, கோப பார்வை மிக கடுமையானது, அவனுடைய புடி மிக கடுமையானது. இன்ன பத்துஷ ரப்பிக்க லஷதீத், நிச்சயமாக உமது ரட்சகனுடைய புடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வச்சு கேள்வி கேட்பானா, நீ எப்படி பாய் சம்பாதித்தாய், எங்கிருந்து சம்பாதித்தாய், இந்த உனக்கு தொகை, இந்த காசு எப்படி உனக்கு வந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்பான். அதோடு நிறுத்தி விடுவானா, இல்ல அப்புறம் என்ன, நான் தந்தன பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை நீ என்ன செஞ்சாய், என்ன செலவு செய்தாய், காசை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்கக்கூடாது, அதுவும் சோதனை. அப்ப என்ன செய்யணும், செலவு செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். ஏன், இந்த காசு தந்தவன் யார், அல்லாஹ், இந்த ரிஸ்க வழங்கினவன் யார், அல்லாஹ். அது நம்முடைய எண்ணத்துல வரணும்.
நம்ம சம்பாதிக்கலாம், நம்முடைய அறிவை வைத்து பயன்படுத்தலாம். திடீரென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொட்டலாம் என்றாலும் நமக்கு பெருமை வந்துவிடக்கூடாது, ஆணவம் வந்துவிடக்கூடாது, அகந்தை பிடித்துவிடக்கூடாது. என் அறிவால், என்னுடைய திட்டத்தால் இது வந்தது என்று கற்பனை கூட செய்யக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் தந்த ரிஸ்க், அல்லாஹ் தந்தது. அப்படித்தான் ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒமிம்மா ரசத்தினாகும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு தந்தேன், நான் உனக்கு தந்தேன். உனக்கு பசி அமர்த்தினதுனா அதே போன்று தாகத்தை கொடுத்தது தீர்த்தது நான் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற. அப்போ நமக்கு என்ன என்ன வரணும் என்றால், அல்லாஹ் தந்த பொருளாதாரம், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து அவனுடைய பாதையில செலவு செய்யணும், அவனுடைய பாதையில அள்ளி கொடுக்கணும். அதுக்கு மகத்தான நன்மைகள் உண்டு, அது சும்மா கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது. இன்னைக்கு செலவு செய்யறவங்க பார்க்கிறோம், பெருமைக்காக, தன்னுடைய பெயர் பட்டியலில் வர வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பெயரை சொல்லணும் புகழ வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் எதிர்பார்த்து பல மக்கள் இப்படியும் செலவு செய்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்யாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரண்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இந்த பொதுவான நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் வாரி வழங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு, இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கொடுப்பவர்கள் குறைந்தவர்கள். அதோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவு. அப்ப எதுக்கு செலவு செய்யறாங்க? வீணானவற்றுக்கு செலவு செய்யறாங்க. பயன் அல்லாஹ்விடத்திலிருந்து பயன் தராத அளவுக்கு செலவு செய்யறாங்க. அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு அங்க கேள்வி கேட்பான், நான் உனக்கு பொருளாதாரம் தந்தனே, எத்தனையோ பேருக்கு கொடுக்காம உனக்கு நான் அள்ளி கொடுத்தனே, உன்னை நான் தேர்வு செஞ்சு கொடுத்தனே, என்னுடைய பாதையில செலவு செய்தாயா? அதை நீ எப்படி செலவு செய்தாய்? வீண் விரையும் அப்படி செலவு செய்தாயா? கஞ்சத்தனமாக இருந்தாயா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் கஞ்சத்தனம் பேங்க்ல மஷால்லா சேர்க்கறதுல, அதுல மட்டுமே குறி, அதுல கொஞ்சம் கூட எடுத்துடக்கூடாது. ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்துட்டாலும் உடனே மினி ஸ்டேட்மெண்ட், என்ன செஞ்சிருக்கிறோம். இப்படி ஒரு சில பேருக்கு அது ஒரு பைத்தியமாகவே, நைட்ல தூக்க கூட வராது, கரெக்டா இருக்கா இல்லையா, இது கட் ஆயிடுச்சு, ஏன் இப்படி கட் ஆயிடுச்சு, ஏன் இப்படி போச்சு, இதையே அந்த சேர்க்கறதுல மட்டுமே, கொஞ்சம் கூட அதுல சேர்க்கறதுல இறங்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில நிறைய பேரை பார்க்கிறோம், கஞ்சத்தனம் உள்ளவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தனது ஃபளிலிருந்து சிறப்பிலிருந்து அள்ளி கொடுத்தானே, அதை இவங்க கஞ்சத்தனமா வச்சு மூடி மூடி மறைக்கிறாங்களே, இவர்கள் இது ஹைர், இது சிறந்தது என்று நினைக்க வேண்டாம். இது நல்ல ஒரு முடிவு, சேர்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம லாங் லைஃபா இருக்கலாம், யார்ட்டையும் கையும் தேவையில்லை, அப்படியே நம்ம இந்த காசு இதே போதும், நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்கு போதும். இப்படி அவங்க நினைக்கிறாங்களே, கஞ்சத்தனமோட இருக்கிறாங்களே, இவங்க இதை ஹைருன்னு நினைக்க வேண்டாம், இது ஹைரு என்று நினைக்க வேண்டாம். மாறாக பல் ஹுவ ஷர்ருல்லஹும், அது அவங்களுக்கு கேடு. நல்லா சொல்றான், அந்த காசு இருந்து சேர்த்து வச்சு கஞ்சத்தனமா இருந்தா அது ஹைர் இல்லை, அது ஷர், உனக்கே தீங்கி வந்து நிற்கும். நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், சேர்த்து 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 வைக்கிற எந்த செலவும் செய்யாமல் இருப்பாமல், திடீர்னு அல்லாஹ் சுப்ஹானத்துல ஒரு சோதனையை கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சு, அந்த சேர்த்தது அவ்வளவும் போய் திரும்ப கடல்ல வந்து நிற்பான். ஒரு பில்லு போதும் அவ்வளவுதான், கிட்னி அவுட், ஹார்ட் அட்டாக், அது இது, அல்லது கணக்கு இல்லாட்டாலும் தன் குடும்பத்துக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, யாருக்கு, எப்படியோ ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்துருவான். அது அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை காட்டுவான். அப்போ நம்ம ஹைருன்னு நினைக்க கூடாது, கஞ்சத்தனமாக இருப்பது ஹைர் இல்லை, அது ஷர்ரு தான், அது தீங்கு தான். அல்லாஹ் சொல்றான், அப்படியே சேர்த்து வச்சு அல்லாஹ் ரூஹை எடுத்துட்டா அது என்ன பிரயோஜனம், உயிரெல்லாம் எடுத்துட்டான், நல்ல கோடான கோடி நிறைய வச்சிருக்கிறோம், உயிர் எடுத்துட்டான், அது என்ன பிரயோஜனம் இருக்குது, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம கபருக்குள்ளில வைக்கும் போது ஏதாவது கொண்டு வந்து வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க, ஒன்னும் வைக்க மாட்டாங்க. கையில ஒரு மோதிரம் போட்டாலும் அதையும் கழட்டி விட்டுருவாங்க. திறந்த மேனைக்கு கஃன் துணி போடணும், அவ்வளவுதான், அதோட போட்டுருவாங்க. அப்ப அவரோட சொத்து எவ்வளவு, அவரோட வருமானம் யார், என்ன, இதெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இது இயற்கை, இது யதார்த்தம். இது அப்ப நம்ம சேர்த்தது எதனால, கொஞ்சம் சிந்திக்கணும் அன்பிற்குரியவர்களே. அதனால் சேமிப்பு கூடாது என்று சொல்லவில்லை, சேமிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலையும் கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலையும் செலவு செய்யுங்க, சேமிங்க, அல்லாஹ் பரக்க செய்வான். அந்த சேமிப்புல அல்லாஹ் அருள் கொடுப்பான். நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம கொடுக்க கொடுக்க அல்லாஹ் நமக்கு தந்துகிட்டே இருப்பான். இது நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய ஹிதமத் பணி என்பதை புரிஞ்சுக்கணும். நம்ம செலவு செய்யறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, தீனுக்காக, அதற்காக வேண்டி நம்ம கொடுக்கிறோம். அப்ப இதுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அது மாதிரி நேரங்களை கொடுக்கறதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டுல பெரும்பாலும் நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, தொட்டி ஒண்ணு, ரூம் ஒண்ணு, ரூம்ல உட்கார்றது, அதுக்கு பிறகு லேப்டாப் ஓபன் பண்றது, எல்லாவற்றையும் பாக்குறது, வீட்டுல பேசுறது, அதுக்கு பிறகு தூங்குறது, மறுபடி காலையில டூட்டிக்கு போறது, இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா ஓடிடும். ஆனால் இதோட முடிஞ்சிச்சா வாழ்க்கை? நமக்கு எல்லாம் ஓய்வை தந்திருக்கிறானா இல்லையா, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானா இல்லையா? அந்த நேரங்களை நம்ம எப்படி செலவு செய்யணும் அல்ல நாளை கேள்வி கேட்பானே. இதோட நம்ம நிறுத்தி கொள்ள கூடாது. நமக்குண்டு சில பொறுப்பு இருக்குது, நமக்குண்டு சில மார்க்கத்தை அறியக்கூடிய கடமையும் உணர்வு நமக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வேணுமா இல்லையா? எத்தனையோ பேர் மஷா அல்லா இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரம் எங்கேயாவது தாவா சென்டர்ல கல்வியை படிக்க மாட்டோமா, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள மாட்டோமா? அல்லாஹ்னா யாரு, அடிப்படை தெரியாத முஸ்லீம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நம்ம படிக்க வேண்டாமா? இப்படின்னு நிறைய மாஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 24 hours உங்களுக்கு வேலை, யாரு, வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்கள். அந்த டிரைவர்கள் அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நம்ம கொஞ்சம் வெளியே போய் தாவா சென்டர்ல படிக்க மாட்டோமா, படிப்பதற்கு அனுமதி கிடைக்காதா, இப்படி இல்ல அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு நிறைய நேரங்களை கொடுத்துருக்கிறான். காலையில போறோம்னு சொன்னா மதியானம் 3-4 மணிக்கு வந்துடுறோம், சும்மா உட்கார்றோம், ஒண்ணும் கிடையாது, சும்மா உட்கார ஒண்ணும் இல்லை, இப்படியே போகுது. என்ன என்ன செய்யறோம், சாங்ஸ கேட்கிறோம், படம் பார்க்கிறோம், பார்க்க கூடாததுல பார்க்கிறோம், அப்படியே நம்முடைய மெயின் செட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்து தூங்குறது, காலையில வச்சு குளிச்சுட்டு போறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன நேரங்களை ஒதுக்கி இருக்கிறோம், அல்லாஹுக்காக நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறோம், இதை நான் நீங்களை சிந்திக்கணும். இன்னைக்கு பாருங்க, வாட்ஸ்அப்லேயே உட்காந்துறது சாட்டிங், சுபஹானல்லாஹ், சாட்டிங் ஒரு அளவு இல்லையா, ஃபுல்லாக அதிலேயே மூழ்கிறது, அதிலேயே ஃபித்னா ஃபசாத். வாட்ஸ்அப் என்பது உண்மையிலேயே ஒரு தேவையானது, அது நல்ல விஷயம். உடனுக்குடன செய்திகள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு மாஷாஅல்லாஹ் அது தேவை. ஆனால் அதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகம், தவறான முறைகளை அதிக பயன்படுத்துகிறாங்க அதிகமாக, அதுலேயே மன உளைச்சல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், இங்கே இங்கே கணவன் இருக்கிறான், ஊரில் வந்து மனைவி இருக்கிறா, திடீர்னு பார்த்தா தலாக், என்னங்க என்ன ஆச்சு, அந்த பஞ்சாயத்தை விசாரிக்க போனால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் உரையாடல் பண்ணோம், அதில் தலாக் ஆயிடுச்சு, எங்கே போயிடுச்சு பாருங்க, வாட்ஸ்அப்பு எந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த சாட்டிங் இருக்கு பாருங்க, சில நேரங்களில் நேரடியாக நம்ம பேசுறதை காட்டிலும் அந்த மாதிரி பேசுனா அதில் விளைவும் வரும். எப்பொழுதுமே நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற மாதிரி வராது. கோபப்பட்டாலும் தயவு செய்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க, நேரடியாக பேசணும். இப்ப இதுலயே நிறைய குடும்பங்கள் நாசமா போயிருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் ஃபசாது இந்த வாட்ஸ்அப்னால வருது. அதை ஒரு தலைப்பாவே இன்ஷால்லா பேசணும். ஒருத்தன் கருத்தை வாய்ஸை வாங்கி அடுத்தவனுக்கு அனுப்புறது, அவன்கிட்ட இது வாங்கி இவன்கிட்ட அனுப்புறது, ஃபித்னா ஃபசாது எவ்வளவு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு குரூப்ல ஒரு செய்தியை போடுறது, போடக்கூடாத செய்தியை போடுறது, எல்லாரும் கேட்டதுக்கு பின்னாடி இவன் தெரியாத போல அதை அழிச்சிடுறது, இந்த மாதிரியான வேலைகள் இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. இப்ப இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நேரத்தை ஒதுக்காம எந்த அளவுக்கு நேரத்தை வீணா கழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், காசு மட்டும் இல்ல நேரத்தையும் சரிதான், வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள், நேரங்களை வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள், கானு இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். மூமின்களை பயன்படுத்தும் போது இஹ்வத்துன் சொல்றான், இஹ்வா இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் சொல்றான். அதே மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள், உற்ற சகோதரர்கள் என்றெல்லாம் சொல்றான். ஏன் அல்லாஹ் தந்த நேரங்களை ஒழுங்கா பயன்படுத்துறது இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்தல. உங்களுக்கு என்ன வேணும், நேரம் இருக்குதா, வாங்க தாராளமா வாங்க, உங்களுடைய நேரங்களை பயனுள்ள நேரங்களாக ஆக்குவதற்கு வழிகாட்டுதல் நாங்க கொடுக்கிறோம், எங்களுக்கு தேவை. இது போன்ற நிகழ்ச்சிகள் பல இடங்கள்ல செய்யணும், நடத்தணும், மார்க்கத்தை இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். நாம மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு பாக்கியம். இந்த நாட்டில் அவங்க இருந்து இந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா சீக்கிரமாக அவருடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லாஹ்வை பற்றியுள்ள செய்திய, இஸ்லாத்தை பற்றியுள்ள செய்திய. அதனால ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவையா, வாங்க. பொருளாதாரம், அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவையா, வாங்க வழிகாட்டுறோம். தேவை, பொருளாதாரம் நிறைய தேவை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நிறைய தேவை. அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, செலவு செய்யுங்க. வேற என்ன வழி, எனக்கு நேரம் கிடைக்கல, கொஞ்சமா இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்க தேவை இருக்குதா, நாங்க தாரோம், வாங்க முன் வாருங்க, தேவைப்படுது. இன்றைய சூழல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு சொன்னா அது சாதாரணமா நடத்திட முடியாது, அதுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. அதனால அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அள்ளி செலவு செய்யணும், அல்லாஹ் நிச்சயமா பரக செய்வான். ஒரு ரியால் கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் நாளைக்கு அது மறுமையில் அதை காட்டுவான், அதை மறுமையில் அதை கொண்டு அல்லாஹ் நன்மைகளை பதிவு செய்வான். ஒரு கடுகளவு அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான், ஒரு கடுகளவு இந்த ரியாலையே நீ நூறா பிரிங்க, அந்த ஒரு சின்ன அளவு எவர் ஒருத்தர் அதை வச்சு நன்மையை செய்யறாரோ அதையும் நாளைக்கு காண்பார். அதே சமயத்தில் ஒரு தீங்கும் அதே அளவுல செய்தால் அதையும் நாளைக்கு காண்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பிற்குரியவர்களே, அப்போ நான் கேட்பது எனக்கு மட்டுமல்ல, எல்லோரையும் சேர்த்து கேட்பது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன அர்ப்பணித்து இருக்கிறோம், இதுவரையிலும் நாம் என்ன செய்திருக்கிறோம், எம்மிடத்தில் உழைப்புகள் என்ன, சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் உழைப்புகள் என்ன இருக்குது என்றால் இதை நம்ம சிந்திக்கணும். என அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நிலையான ஒரு வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறோம், அது சம்பந்தமாக நம்ம சிந்திக்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எத்தனை தடவை நம்ம சிந்திச்சிருப்போம், இதையும் நம்ம சிந்திக்கணும். அன்பிற்குரியவர்களே, நிறைய வழிகாட்டுதல் இருக்கு, கிதாபுகளை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட கிதாபுகள், அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், அதை விலை கொடுத்து வாங்கலாம், அதை யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி குடும்பம், ஏழையான குடும்பம் இருந்தால் அவர்களை கை தூக்கி விடலாம், அது மிகப்பெரிய ஹிதுமத். ஏழையான குடும்பம் இருந்தால் அவர்களை பொறுப்படுங்க, அது நிலையான தர்மம் உங்களுக்கு, அது சதக்கா ஜாரியாவாக போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மூத்தாகிட்டா அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும். மூன்று காரியங்களை தவிர ஒண்ணு என்ன, சதக்கத்துன் ஜாரியா, நம்ம மூத்தா போனாலும் நன்மை வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலையான தர்மம் பள்ளிவாசலை கெட்டுறதுல, எந்த ஊர்ல பள்ளிவாசல் இல்லையோ, எந்த கிராமத்துல பள்ளிவாசல் இல்லையோ, அதை கொஞ்சம் சிந்திங்க. இங்க அல்லாஹ்வுடைய பள்ளியை கெட்டுவோம், பெரிய அளவுல நான் மட்டும் இல்ல, கூட்டா சேர்ந்து ஒரு செங்கலை கட்டினாலும் போதும், ஒரு செங்கல் உங்களுடைய பங்களிப்பு இருந்தா போதும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொர்க்கத்துல வீடை காட்டுவான். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல ஒரு வீடை கட்டி கொடுக்கிறான். இப்ப பள்ளிவாசல் கட்டணும், மதரசாக்கள் உருவாக்கப்படணும், குரான் ஹிஃபுல் தஹ்ஃபீதுல் குரான், குரானை மனனம் செய்யக்கூடிய மதரசாக்கள் ஊர்ல உருவாக்கப்படணும். அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய நிலையான தர்மம், நன்மைகளை பரப்பக்கூடிய சின்ன சின்ன நோட்டீஸ் பேப்பர்கள், ஆங்காங்கே ஒட்டக்கூடிய ஒரு நிலையில உள்ள ஒரு பேப்பர், இந்த மாதிரி எல்லாம் செய்தால் அது நமக்கு தர்மம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அனாதைகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, தாய் இல்லாம தந்தை இல்லாம எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்திலையும் இருப்பாங்க, அதே போன்று நம்ம ஊர்லயும் இருப்பாங்க, அவங்கள பொறுப்படுங்க, கையில பொறுப்படுத்தா நிலையான தர்மம் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் அனாதையை பொறுப்படுத்திக் கொள்கிறாரோ நானும் அவரும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒன்றாக சுவர்க்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் அனாதையை பொறுப்படுத்தார் என்றால், அப்ப நாம் அனாதையினுடைய கவலைகளை துடைத்திருக்கிறோமா? அனாதைகளுடைய அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கு நிறைய அந்தஸ்து வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி. அதே மாதிரி நமது ஊர்களில் மருத்துவம் பார்ப்பதற்கும் கூட தகுதி இல்லாம எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கும், திட்டமிடுங்கள். ஊர்ல உள்ளவர்கள் முஹல்லா வாசிகள் திட்டமிடுங்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்தால் அது மிகப்பெரிய ஹிதுமத், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய ஹிதுமத். இந்த நிலையில நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி ஊர்கள்ல எத்தனையோ இஸ்லாமிய செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்காம இருக்கும், ஆனா அந்த வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கிறது. கேபிள் சேனலை உருவாக்கலாம், ஒவ்வொரு ஊர்லயும் சொந்தமாக கேபிள் இஸ்லாமிக் சேனலை பரப்பலாம். அதற்காக வேண்டி என்ன செய்வது, இந்த இஸ்லாமிய சமுதாயம் மற்ற சமுதாயத்தை போன்று நாடகங்கள்ல சீரியல்கள்ல ஆடல் பாடல் கூத்துகள்ல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பெண்கள் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சரியான நிலைக்கு உருவாக்குவதற்கு நமது ஊர்ல கேபிள் தனியா ஒரு சேனலை உருவாக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை நம்ம செய்யணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய ஹிதுமத், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி புதிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வந்து அவர்கள் சில நேரங்களிலே சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படலாம், பொருளாதாரங்களில் தேவைகள் அவர்களுக்கு ஏற்படலாம். அவர்களை குறிப்பார்த்து அவர்களுக்காக வேண்டி நாம் செய்யணும், இது மிகப்பெரிய ஹிதுமத். இந்த மாதிரியான ஹிதுமத்துகளை நாம் செய்தால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இறுதியாக சொல்லக்கூடிய நசீஹத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று, வல் தந்துர் நஃப்ஸும்மா கத்தமத்தில் லிகத், நாளை மறுமை நாளுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் புடுங்கிட்டா நைட்ல தூங்கும் போது அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விட்டா நம்மகிட்ட என்ன சேமிப்பு இருக்குது? இந்த நாலு கேள்விக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியாம நிப்பாட்டப்படுவோமே. அல்லாஹ் பொருளாதாரத்தை பத்தி கேள்வி கேட்பான், எப்படி சம்பாதித்தா எப்படி செலவு செய்தா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பானே, அதுக்கு நம்ம என்ன பதில் வச்சுக்கிறோம்? இறுதியா 100 கேள்வி இருக்கு, அதுல மிஸ் ஆயிருக்குது. வன் ஜிஸ்மிஹி, தன்னுடைய உடலை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பான். உடல் என்பது அமானிதம், நம்ம இஷ்டம் போல உடலை பயன்படுத்த முடியாது. புகை பழக்கத்தில் ஈடுபடுபவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், அல்லாஹ் தந்த அழகிய தோற்றத்தை நாசமாக்க கூடியவர்கள் அல்லாஹ் விடமாட்டான். வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அபுலா, அதை நான் உனக்கு தந்த அந்த உடல் அமைப்பை ஏண்டாய் சிதைத்து விட்டாய்? பார்க்கலாம், நிறைய பேர் புகை கொடுத்து புகை பழக்கத்தில் ஈடுபட்டு உதட்ட கண்ணங்கருப்பா இருக்கும், பார்க்கவே முடியாத அளவுக்கு. அதனால் ஈரல் பிரச்சனை, கண் பார்வை பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இப்படி உடல் அமைப்பே சிதைந்து விடும். அல்லாஹ் தந்த அமானிதம், இந்த உடம்புக்கும் அல்லாட்ட நம்ம பதில் சொல்லணும். சுபஹானல்லாஹ், இந்த நாலு விஷயத்திற்கும் பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய இரண்டு கால்கள் நகரவே செய்யாது என்று சொன்னார்கள். ஒன்னு நாலு பதில் சொன்னாதான் அந்த காலம் போகும். நாலு கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்குதா? என்ன நம்மகிட்ட பதில் இருக்குது? அன்பிற்குரியவர்கள், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளுக்காக என்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்க என்பதை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எப்போ ஒரு மனுஷன் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கிறானோ அப்பதான் வாழ்க்கையில சில மாற்றங்கள் அவன் பார்க்க முடியும். ஏனோ தானோ எப்படியோ வாழ்றோம், எப்படியோ இருக்கிறோம், நேரங்கள் போகுது, எனக்கே தெரியல இப்படின்னு இருக்குமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை சீராகவே எங்க திட்டமிடல் இருக்கணும், நேரங்களை பேணுதல் இருக்கணும், பிளானிங், நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்த நாள் என்ன செய்யணும், இப்படி எல்லாம் நம்முடைய திட்டமிடுதல் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் திட்டமிட்டாங்க. சாதாரணமா இருக்கல, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சாதாரணமா நம்ம கற்பனை செய்ய முடியாது. எப்படி பள்ளிவாசல இருந்து பயான் பண்ணுவாங்க, பள்ளியில தொழுவாங்க, மார்க்கத்தை போதிப்பாங்க, இதோடு நிறுத்துவாங்க நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுக்க முன்மாதிரி இருக்கிறது, சும்மா கிடையாது. வாழ்க்கை முழுக்க தைரியமா அவர்கள்ட்ட தான் படிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்துக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில எதிரி வாழ கொண்டு வந்து நீட்டுறான், ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. முஹம்மதே, நான் இப்ப உன் தலைய சீவ போறேன், யாரு உன்னை காப்பாற்ற முடியும்? அந்த நிலையில யாரும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் காப்பாத்துவான். அவன் பயந்து வாழை கீழே போட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழை எடுக்கிறாங்க, கீழே விழுந்த வாழை, ஏ இப்ப உன்னை யாரு காப்பாற்றுவா? அந்த அளவுக்கு தைரியமானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவுல குறைந்தவர்களா சிறந்தவங்க, மருத்துவத்துல சிறந்தவங்க, எல்லா துறைகளிலும் சிறந்தவங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இப்படி எல்லாம் என்ன செய்யறான் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன தயா நிலையில் வச்சிருக்கிறோம், இதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனுதினமும் சிந்திங்க. இரவுல படுக்கை அறைக்கு வரும்போது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், அதை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் மாற்றத்தை நம்ம வந்து செய்ய முடியுமே தவிர்த்து, சிந்திக்கலைன்னு சொன்னால் மாற்றம் வரவே செய்யாது. சில நேரங்களில் ஆண்கள் குறிப்பாக ஃபேமிலியோடு இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி போறேன்னு சொன்னால் அதை தடுக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் என்னோட தான் இருக்கணும், எப்பவுமே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், நிறைய பேரை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, போங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தானே படிக்க போறீங்க, படிச்சுட்டு வந்து செய்தியை சொல்லுங்க, நானும் மாறுறேன், நானும் அதை படிச்சுக்கிறேன். இப்படி அவங்க என்ன செய்ய அனுப்பணும். அது இல்லாம நிறைய பெண்களை பார்க்கிறோம், டியூட்டிக்கு முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா வாங்க அந்த ஷாப்பிங் போவோம், இங்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இப்படியே நேரங்களை அதையும் வீணாக்குறது. இப்படியும் நிறைய கணவர்களை கஷ்டப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் அதையும் சொல்லாமல் இருக்க முடியாது, ஒரேடியாக அவன் வீட்டிலேயே அடைக்க வைத்து விட்டு எங்கேயும் கூட்டு போகாம இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், நான் காலையிலே டியூட்டிக்கு போறேன்ல இப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. அப்ப எப்படி இருக்கணும்? தேவைக்கு போகணும். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், அதை நம்ம முடிவு பண்ணணும். அளவுக்கு அதிகமான ஆசைகள் வேண்டாம். பார்க்கிறதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைக்கும், அது சைத்தான் யாரு அப்படி ஏற்படுத்துவான், தேவையில்லை. நமக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்குவோம். அதே மாதிரி கணவன் மார்க்கத்தை படிக்கிறதுக்காண்டி தாவா சென்டருக்கு போறாரா, அல்லது ஜும்மாவுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கத்துக்கு போறாரா, அல்லது இது போன்ற நிகழ்ச்சிக்கு போறாரா, போங்க, தாராளமா போங்க. இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி கற்றுக்கொள்வதற்காக என்னையும் நீங்க சேர்த்து கூட்டு போங்க, எங்கெல்லாம் பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்க பாருங்க அப்படின்னு பெண்கள் உற்சாகப்படுத்தணும். இந்த ஒரு நிலையை நம்ம வந்து பெண்களிடத்துல காணணும். அப்படித்தான் சஹாபிய பெண்கள் இருந்தாங்க, அவங்களுடைய தியாகம் சும்மா கிடையாது. சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மனைவி அந்த மாதிரி இருந்தாங்க, அவ்வளவு உற்சாகப்படுத்தினாங்க. யுத்தத்துக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதா கணவன் திரும்ப வருவாரா வரமாட்டாரான்ற அந்த நிலை உங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்சுதான் விட்டாங்க. அப்போ இந்த நிலைக்கு நம்ம பெண்கள் இடத்துல எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன ஒரு சின்ன உழைப்பா இருந்தாலும் சரி, நேரங்களை கொடுத்தோம், பொருளாதாரத்தை கொடுத்தோம், அதற்காக வேண்டி சிந்திச்சோம், ஏதோ ஒரு வகையில நம்ம பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு, நம்ம நாம சேஃப் பண்ணிக்கலாம். இல்ல இந்த துறையில எதுலயும் நான் பங்கு இல்லைன்னு சொன்னா ஷைத்தான் உங்களை பின்னி பிணைந்து இருக்கிறான், அதான் பிரச்சனை நடக்கும். ரூம்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் என்ன செஞ்சேன், ஒண்ணு செய்யல, முடிஞ்சு போச்சாதான் பிரச்சனை. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இன்ஷா அல்லாஹ் நிறைய பணிகளை நாம் செய்வோம். நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதே போன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரம், நமக்கு கொடுத்த இல்மு அறிவு, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆயுட்காலம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம், எல்லாவற்றையும் நல்ல முறையிலே நன்மைக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.